நான் ஏற்கனவே அறிவித்தபடி இன்றைக்கு காலை ஆராதனையில் தியானித்த செய்தியினுடைய தொடர்ச்சியாக இந்த மாலை நேரத்திலும் நாம் சில காரியங்களை தியானிக்கப் போகிறோம். எனவே இப்பொழுது காலையில் நம்ம தியானித்ததை கொஞ்சம் ஹைலைட் பண்ணிட்டு அதன் பிறகு இப்பொழுது நாம் தியானிக்க வேண்டிய காரியத்திற்குள் கடந்து செல்லலாம். தலைப்பு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11:5-6 ரெண்டு வசனங்கள். எபிரேயர் 11:5-6
விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு
எடுத்துக்கொள்ளப்பட்டான்.
தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே
அவன் காணப்படாமல் போனான்.
அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று
அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே
சாட்சி பெற்றான்.
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது
கூடாத காரியம்.
ஏனென்றால்
தேவனிடத்தில் சேருகிறவன்
அவர் உண்டென்றும்
அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு
பலன் அளிக்கிறவர் என்றும்
விசுவாசிக்க வேண்டும்.
சரியா, இங்கே இந்த ஏனோக்குடைய விசுவாசத்தை குறித்து நாம் தியானித்தோம். காலையில் அதை பற்றி நான் கொஞ்சம் விசுவாசம் என்னன்றதை பத்தி கொஞ்சம் ஜாஸ்தி ஹைலைட் பண்ணேன். இப்ப நான் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்றேன். விசுவாசம் என்பது என்றைக்குமே ஆவிக்குரிய தன்மை உள்ளதா இருக்க வேண்டும். உலக காரியத்திற்காக அதை மெட்டீரியலைஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா வேதம் காண்பிக்கும் விசுவாசம், வேதம் நமக்கு போதிக்கும் விசுவாசம், வேதம் நமக்கு வலியுறுத்தி எந்த விதத்தில் விசுவாசத்தை செயல்படுத்த வேண்டும் என்று காண்பிக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா மெயினா எல்லாமே நித்தியத்தை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். உலக காரியத்தை குறித்து இருக்காது. உலக காரியத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாமே கர்த்தரை தேடுவதனால் கிடைக்கிறது, விசுவாசத்தினால் வர்றது கிடையாது. புரியுதா? உலக காரியத்தின் ஆசீர்வாதம் எப்படின்னா கர்த்தரை தேடும் பொழுது உலக ஆசீர்வாதம் தானாய் நமக்கு கிடைக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு நீதியும் தேடினால் இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிருப்போம். இதெல்லாம் நமக்கு பேசிக்கான விஷயம். ஆகினால் உலக ஆசீர்வாதங்களுக்கு விசுவாசம் என்பதல்ல, அது நாம் வாழ்க்கையிலே கர்த்தரை தேடும் பொழுது அவைகள் தானாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த விசுவாசம் என்ற காரியம் மெயினா யூஸ் பண்ணப்படுகிறது நித்தியத்துக்குரிய காரியத்துல தான் கர்த்தர் ஒவ்வொரு விசுவாசத்தையும் வச்சிருக்கிறார். குறிப்பாக எபிரேயர் 11:5 காலையில் விவரமா நான் சொன்னேன். ஒவ்வொருவருடைய விசுவாசங்கள் எல்லாமே நித்தியத்தை போக்கஸ் பண்ணி தான் இருந்துச்சு. அதை தான் பைபிள் ஹைலைட் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம கவனிக்கும் பொழுது இந்த ஏனோக்குடைய விசுவாசம் ரொம்ப அழகான விசுவாசம். ஏனென்றால் இந்த காலத்திற்கு இதுதான் ரொம்ப அவசியமானது. ஏனென்றால் இன்றைக்கு நாம் எதிர்பார்த்திருக்கிற மிக முக்கியமான சம்பவம், நம்முடைய வாழ்க்கையிலே அடுத்து நடக்க வேண்டிய மிக முக்கியமான சம்பவம், இயேசு கிறிஸ்துவின் வருகை நடக்க போகிறது. அதில் நாம் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவருடைய வருகை எப்பவும் வேண்டுமென்றாலும் இருக்கும். அந்த நேரத்தில் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அவருக்கு எதிர்கொண்டு போக வேண்டும். அதுல நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு அவன் எடுத்துக் கொள்ளப்பட்டான். அப்போ ஏனோக்குடைய விசுவாசம் தான் இன்றைக்கு நமக்கு ஒரு ரோல் மாடல், முன்மாதிரி. அவனுடைய விசுவாசத்தின் பேட்டர்னை பார்க்கும் பொழுது அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டதை போல நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட நிச்சயமாகவே முடியும். அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா அந்த விசுவாசத்தை நம்ம காப்பி பண்ணணும், அதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டி இருக்கிறது. ஏனோக்குடைய விசுவாசம் என்று வரும்பொழுது அதிலே இரண்டு பிரிவுகள் இருக்கிறதுன்னு சொன்னேன் இல்லையா, இரண்டு பிரிவுகள். அவன் என்ன விசுவாசித்தான்? தேவன் ஒருவர் உண்டு அப்படின்னு விசுவாசம். ரெண்டாவது, தன்னை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் அப்படின்னு விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. அவன் தேவனை பிரியப்படுத்தினான். எப்படி? தேவன் ஒருவர் உண்டென்றும், ரெண்டாவது அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவன் ஒருவர் உண்டு அப்படின்றத நான் காலையில் நம்ம தியானிச்சோம். தேவன் ஒருவர் உண்டு, இதை விசுவாசிக்கிறோமா? நம்ம ஈஸியா சொல்லுவோம், தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆனால் தேவன் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ஈஸி, நம்ம வாயில அப்படி சொல்றது ஈஸி. ஆனா கர்த்தனுடைய வாயில தேவன் ஒருவர் இருக்கிறான்னு சொல்றதை வச்சு அவர் நம்மளை பரலோகத்தில் சேர்க்க மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒருவர் உண்டு என்பதை வாழ்ந்து காண்பிக்கணும், அதைதான் கர்த்தர் சொல்றார். ஏன்னா அதற்கு முக்கியமா நான் சொன்ன முக்கியமான விஷயம், தேவன் ஒருவர் உண்டு என்று பிசாசுகளும் கூட விசுவாசிக்கிறது, நம்புகிறது, நம்பி நடுங்குகிறது என்று யாக்கோபு 2:19 வாசிக்கிறோம். தேவன் ஒருவர் உண்டு என்று கண்டு விசுவாசித்து பிசாசுகளும் நடுங்குகிறது. அப்போ அதுக்கு கூட தேவன் ஒருவர் உண்டு என்ற நம்பிக்கை பிசாசுக்கு கூட இருக்குது, அதனால பரலோகத்துக்கு அது வந்துட போறது கிடையாது. அது விசுவாசித்து நடுங்குகிறது, அதனால அது பரலோகத்துக்கு வந்துட போறது கிடையாது. ரெண்டாவது ஒன்று சொன்னேன், நாத்திகன், நாத்திகர்கள் அவங்க என்ன சொல்றாங்க, தேவன் இல்லைங்கிறாங்க இல்லையா, தேவன் இல்லை அப்படின்னு வாழ்றாங்க. அவங்களும் நல்லவங்கதான், ஏன்னா அவங்க இருக்கிற மனசுல இருக்கிறத பிராங்கா சொல்றாங்க, தேவன் இல்லைன்றது அவங்களுடைய நம்பிக்கை, அதை வந்து வெளிப்படையா சொல்றாங்க, தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. அவங்களும் பரவாயில்ல, அது தப்பு, அவங்களை பெருசா நம்ம சொல்ல முடியாது. அவங்க உள்ளத்துல நினைக்கிறதுபடி வாழ்றாங்க, கரெக்ட், தேவன் இல்லைன்னு சொல்றாங்க, தேவன் இல்லாமல் வாழ்கிறார்கள், அவங்களும் ஒன்னு குறை சொல்ல முடியாது. ஆனா மூணாவது ஒண்ணு இருக்குது, தேவன் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு எதிர்மாறாக வாழ்றது, இதுதான் மாயமாலமான வாழ்க்கை, இதுதான் விசுவாசிகள் செய்கிற வாழ்க்கை. தேவன் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஆ தேவன் இருக்கிறார், ஆனா வாழ்க்கையில நீ அதை காட்டு அப்படின்னா தேவன் இருக்கிறார் என்பதற்கான எந்த அடையாளத்தையும் வாழ்க்கையில காட்டுறதில்லை. அப்ப இதுதான் இருக்கிறதுல மோசம், பிசாசு கூட இது மோசம், பிசாசுடைய காரியமாச்சு விசுவாசி நடுங்குச்சு, நாத்திகன் தேவன் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே கரெக்டா இருந்தான். ஆனால் தேவன் இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதுதான் இருக்கிறதுலேயே மோசமான வாழ்க்கை. அதைத்தான் காலையில் நம்ம பார்த்தோம், காலையில் பார்க்கும்போது தேவன் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், அதை நம்ம தெரியணும். தேவன் இருக்கிறார் என்பது நம்ம கண்ணுக்கு அவர் வந்து நேரம் வந்து நின்று காண்பிப்பதல்ல, எங்கேயுமே இருக்கிறார். 2-3 பேர் அல்லது 2 அல்லது 3 பேர் எங்கே நாமத்தினால் கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவில் இருக்கிறேன். அப்போ இந்த மாலை ஆராதனை கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், மத்தையே 18:20 தான் சொல்லுது. அதனால கர்த்தர் இந்த மாலை ஆராதனையிலும் இருக்கிறார், இதை நம்ம கண்ணுல பார்க்கல, ஆனால் கண்டிப்பா அவர் இருக்கிறார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அது 100% உண்மை, நிச்சயமாகவே தேவன் நமக்கு நடுவில் இருக்கிறார். அப்ப எதுக்கு இருக்கிறாரு, நம்ம எப்படி ஆராதிக்கிறோம், எப்படி பாடுறோம், எப்படி ஃபீல் பண்றோம், எப்படி முழு கவனத்தையும் அவர் மேல செலுத்துறோம், எப்படி நம்ம சின்சியரா இருக்கிறோம், அதெல்லாத்தையும் பார்க்கிறார். கூட இருக்கிறவர் என்ன செய்யறார், பாக்குறாரு, நம்ம எப்படி வாழ்றோம், எப்படி நம்முடைய ஒவ்வொரு மூவையும் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களிலும் வெளியிலையும் பாக்குறாரு, இருதயத்தையும் பாக்குறாரு, என்ன செய்யறோன்னு பாக்குறாரு, ஏன் செய்யறோன்றோ பாக்குறாரு, வெளியில என்ன செய்யறோன்றதும் பாக்குறாரு, உள்ளத்துக்குள்ள ஏன் செய்யறோன்றதையும் பாக்குறாரு, எல்லாத்தையும் பாக்குறாரு. நமக்கு ஆராதிக்கிறோம், ஆராதனைக்கு வரோம், எதுக்கு வரோம், ஆசீர்வாதம் கிடைக்கும்ன்ற வரமா, அதையும் பாக்குறாரு. ஆசீர்வாதம் கிடைக்கின்றதுக்காக ஆராதனைக்கு வரானாம், அல்லது நான் ஆண்டவர் அதனால் இதை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆராதனைக்கு வரானாம், அதையும் பாக்குறாரு. எல்லாரும் ஆராதனைக்கு வரலாம், ஆனால் கர்த்தர் என்ன செய்யறாரு, பக்கத்திலிருந்து பாக்குறாரு, இவன் ஆசீர்வாதத்துக்காக வருகிறான், இவன் நான் தெய்வம் என்னை ஆராதிக்கணும்னு வரா. அப்ப இது மாதிரி ஒவ்வொரு காரியம் எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்யறார், பக்கத்திலிருந்து கர்த்தர் பாக்குறார். அதை நம்ம சொன்னேன், காலையில பார்க்கும் பொழுது யோவான் ஸ்தானகன் சொல்லுகிறார், நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். அவர் நமக்கு நடுவில் இருக்கிறார், நம்ம அறியறதில் அறியாதபடிக்கு அவர் நம்ம நடுவிலே இருக்கிறார். நாத்தான் வேலை பார்த்து கர்த்தர் சொன்ன, கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்ன. அப்ப நாத்தான் வேலுக்கு அது ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படி இவர் நம்மளை பார்த்து இவ்வளவு கரெக்டா சொல்றாரு. அப்ப அவர் சொல்லுகிறார், நீ பிலிப்புனை அழைத்துக் கொண்டு வந்ததுக்கு பிறகு நான் உன்னை கண்டு நினைக்காதே, அவன் அழைக்கிறதுக்கு முன்பதாகவே நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும் பொழுது நான் உன்னை கண்டேன். நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும்போது நீ நினைச்ச தனியாக தான் உட்காந்து தியானம் பண்ண நினைச்ச, ஆனா நீ தியானம் பண்ணும்போது அந்த தியானத்தை நான் பக்கத்துல தான் நான் பார்த்துட்டு இருந்தேங்கிறாரு. அந்த இருதயத்தை பார்த்த ஒரு சுத்த இருதயத்தோடு, நல் மனசாட்சியோடு, கபடமற்ற இருதயத்தோடு நீ என்ன தியானம் பண்ணிட்டு இருந்த பத்தியா, நீ பாத்துல பக்கத்துல யாருமே இல்ல நீ நினைச்ச, ஆனா நான் பக்கத்துல தான் இருந்ததுன்னா அந்த தியானத்தை நான் பார்த்துட்டு இருந்தேங்கிறாரு. அப்ப இல்ல என்ன தெரியுதுன்னா, நம்ம தனியா உட்கார்ந்து தியானிக்கும் பொழுது, தனியா வேதத்தை தியானிக்கும் பொழுது, தனியா ஜெபிக்கும் பொழுது, ஒருவேளை நம்ம நினைக்கலாம தனியா உட்கார்ந்து தனியா ஜெபத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம்னு, ஆனா நம்ம கூட பக்கத்துல ஆண்டவர் இருந்து என்ன செய்யறாரு, அதை பாக்குறாரு. இவன் எப்படி ஜெபிக்கிறான், எப்படி இருதயத்தை திறந்து ஜெபிக்கிறான், எப்படி கடமைக்காக ஜெபிக்கிறான், இருதயத்தை திறந்து ஜெபிக்கிறான், எவ்வளவு நம்முடைய அன்போடு ஜெபிக்கிறான், ஆசையோடு ஜெபிக்கிறான், வசனத்தை தியானிக்கும் பொழுது எப்படி ஒப்பு கொடுக்கிற இருதயத்தோடு தியானிக்கிறான், அது எல்லாத்தையும் என்ன செய்யற, பக்கத்துல இருந்து கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். அதை வச்சுதான் மார்க் போடுறாரு, இவன் கபடற்றவன் கபட உள்ளவன், அதை வச்சு என்ன செய்யறாரு, கர்த்தரை வச்சு மார்க் போடுறாரு. அப்ப அதை சொல்றாரு. அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, கர்த்தர் கூட இருக்கிறார், இருந்து நம்முடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கிறார். அடுத்து நான் ரொம்ப முக்கியமான காலையில சொன்னேன், யாக்கோபு. யாக்கோபு வீட்டை விட்டு புறப்பட்டு, பெயர்சபா வீட்டு புறப்பட்டு, ஆரானுக்கு நேராக மாமன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறான். போற வழியிலே அந்த மனாந்திரத்திலே படுத்து நித்திரை செய்யும் பொழுது கர்த்தர் ஒரு சொப்பனத்தை காண்பிக்கிறார். சொப்பனத்திலே தேவ தூதர்கள் ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்துறாரு. அடுத்தது சொல்றார், நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் அப்படிங்கிறார். எவ்வளவு அழகா சொல்றார், நான் கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ போற இடத்துல எல்லாம் உன்னை காப்பாத்துவேன், உன்னை பத்திரமா திரும்பி வர பண்ணுவேன். இப்பவும் இருப்பேன், இனி டிராவல்லையும் இருப்பேன், ரிட்டர்ன்லயும் நான் இருப்பேன், எல்லாத்துலயும் கூட இருப்பேங்கிறாரு. ஆனா அவன் தூக்கத்தை முடிச்சு விழித்த உடனே அவன் சொல்றான், மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறாரு. அவர் சொன்னார், நான் உங்கோட இருக்கிறேன். ஆனா இவன் என்ன சொல்றான், இந்த ஸ்தலத்தில் இருக்கிறேன்றான். இதுல என்ன தெரியும்னா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் கூட இருக்கிறது தெரியாது, அந்த இடத்துல இருக்கிறது தான் தெரியும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் கூட இருக்கிறது தெரியும், கர்த்தரை தேடாதவர்களுக்கு அந்த இடத்துல இருக்கிற மாதிரி தான் தெரியும், கர்த்தர் கூட இருக்கிறது தெரியாது. அதாவது சர்ச்சுக்கு வரும், இந்த ஹால் கூட நுழைஞ்ச உடனே தேவ பிரசன்னம் இருந்துச்சு, இது கர்த்தரை சாதம் ரொம்ப தேடாதவங்களுக்கு கூட தெரியும். ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு இந்த ஹால் எப்படி வெளியில போனாலும் கர்த்தர் கூட இருக்கிறது தெரியும், அப்படி தேடாதவர்களுக்கு இந்த ஹால் கூட வந்தாதான் கர்த்தர் இருக்கிறது தெரியும், வெளியில போனா கர்த்தர் இருக்கிறது தெரியாது. அப்ப யாக்கோபுடைய வாழ்க்கை முழுவதையும் அவன் வேஸ்ட் பண்ணிட்டான். அவன் வாழ்க்கை முழுவதையும் கர்த்தர் அவன் கூட இருக்கிறேன்னு சொல்லியும் கூட அவன் வாழ்க்கை முழுவதையும், 20 வருஷ வாழ்க்கையை, 14 வருஷ வாழ்க்கையை ஒரு பெண்ணுக்காகவும், அடுத்த 6 வருஷ வாழ்க்கையை சொத்துக்காகவும், 20 வருஷ வாழ்க்கையை அவன் வீணடிச்சு போட்டான். கர்த்தருக்காக வாழல, கர்த்தர் கூட இருந்தும் அவருக்காக வாழவே இல்லை. ஒரு பெண்ணுக்காகவும் பொருளுக்காகவும் தான் வாழ்ந்தனே தவிர கர்த்தருக்காக வாழவே இல்லை, வேஸ்ட் பண்ணிட்டான். அப்போ கர்த்தரை அறியலன்னா, கர்த்தர் கூட இருக்கிறதை நம்ம உணரலன்னா கர்த்தருக்காக வாழ முடியாது. அதுதான் காலையில் இதெல்லாம் நம்ம கவனிச்சோம். இப்ப நான் இன்னும் உங்களுக்கு சில விஷயங்களை கொஞ்சம் கவனிக்கணும். கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை ஒரு தேவ பிள்ளை என்னைக்குமே சூழ்நிலைகள் மற்ற காரியங்களை வைத்து நம்ம நிதானிக்க கூடாது. என்னைக்குமே சொல்ற கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை ஒரு காரியத்தை வச்சு நம்ம நிதானிக்க கூடாது. பல நேரத்தில் நீங்க ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஜெபிக்கிறதுக்கான ஒரு ஃபீல் இருக்குதுன்னா கர்த்தர் இருக்கிறார். இன்னைக்கு ஜெபிக்கணும்னு ஒரு ஃபீல் இல்லை, அதனால கர்த்தர் கூட இல்லை அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது. இன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு நல்லபடியா நடந்துச்சு, கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஆனா இன்னைக்கு சில விஷயங்கள் நான் நினைச்சபடி நல்லபடியா நடக்கல, சில காரியங்கள் எனக்கு தடைபட்டு போச்சு, நான் எடுத்த காரியம் சரியா நிறைவேறல அப்படின்றதுனால இன்னைக்கு கர்த்தர் என் கூட இல்லை. இப்படி ஒரு காரியத்தை வைத்து என்றைக்குமே ஒரு தேவ பிள்ளை கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா என்பதை முடிவு செய்யக்கூடாது. புரியல, கவனிக்கணும். கர்த்தர் நம் கூட இருக்கிறார், தேவன் ஒருவர் உண்டு என்பதை ஏனோக்கு விசுவாசித்தான். விசுவாசத்தில் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும், என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். சூழ்நிலைகளை வைத்து நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு எனக்கு சில விஷயங்கள் தோல்வி போல போயிடுச்சு, நினைச்சப்ப நடக்கல, அதனால கர்த்தர் இல்லைன்னு ஒருபோதும் நினைக்காதீங்க. அப்படி சில காரியத்தை நடக்காதபடி செய்து அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம் பாக்குறதுக்கு கர்த்தர் பக்கத்துல தான் இருப்பார். காரியம் எல்லாம் ஜெயமா நடக்கும்போது இவன் எப்படி இருக்கிறான், சில விஷயங்கள் இவனுக்கு நினைச்சவாறு நடக்கலன்னா இவன் எப்படி இருக்கிறான்னு பாக்குறதுக்கு கர்த்தர் பக்கத்துல இருப்பார். நம்ம ரியாக்ஷன் பாக்குறதுக்கு இருப்பார், நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம். காரியம் நல்லா நடக்கும் பொழுது ஆண்டவரை ஸ்தோத்தரித்து, ஒரு காரியம் இன்னைக்கு சரியா நடக்கல, ஒண்ணு என்னத்தை கர்த்தர் நமக்கு என்னத ஒண்ணும் பண்ண மாதிரி தெரியலையே நினைக்கிறமா, அதை பத்தி பேசுறமா, அதை பார்க்கறதுக்கும் கர்த்தர் கூட இருப்பார், கூட இருப்பார். உங்களுக்கு வேதத்திலிருந்து சில காரியத்தை சொல்றேன் பாருங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12-13 2 வசனங்களை வாசிக்கலாம்.
கர்த்தருடைய தூதனானவர்
கர்த்தருடைய தூதனானவர்
அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். அப்பொழுது
கிதியோன்
அவரை நோக்கி
என் ஆண்டவனே
கர்த்தர் எங்களோட இருந்தால்
இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்.
கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றார்.
கிதியோனுடைய ஸ்டேட்மெண்ட் இது. கிதியோன் இஸ்ரவேலில் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இந்த கிதியோனுடைய நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களை 20 ஆண்டுகள் கர்த்தர் மீதியானியருடைய கையில் ஒப்புக் கொடுத்திருந்தார். அப்படி ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் இவன் ஒரு களத்தின் அருகே அவன் போரடித்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது கர்த்தருடைய தூதரானவர், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பழைய ஏற்பாட்டின்படி தூதரானவர் என்று வரும்பொழுது அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். இங்கே அவர் இறங்கி வந்து அவனோடு கூட பேசுகிறார். பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உடனே அவர் ரியாக்ட் பண்றான், ஆ என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். ஏன் எங்களுக்கு இது நடக்குது? எங்களை அடிமைத்தனத்திற்குள் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். மீதியானியர் கையிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு இருந்தால் ஏன் எங்களுக்கு இதெல்லாம் நடக்குது? கர்த்தர் எங்களை மீதியானியர் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டார், அவர் எங்களை கைவிட்டார் அப்படின்னு சொல்றான். கர்த்தர் சொல்றாரு உன்னோடு இருக்கிறார் என்றார். கர்த்தருடைய தூதரானவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆனா இவர் சொல்றான், கர்த்தர் எங்களை கைவிட்டாருங்கிறான், கர்த்தர் எங்களோடு இல்லைங்கிறான். கவனிக்கணும், இவருடைய வாழ்க்கையில் நெருக்கடிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அவங்களுக்கு இருந்துட்டு இருக்குது. மீதியானியர்கள் அவர்களை நசுக்கினார்கள். இவருடைய வயல் நிலங்களை எல்லாம் அவர்கள் வந்து களவாடி சென்றார்கள். இவருடைய பொருட்களை எல்லாம் அபகரித்தாங்க. இவர்களை மிகவும் நெருக்கினாங்க. இந்த 6 அதிகாரத்தை நீங்க ஃபுல்லா படிச்சு பார்த்தா ரொம்ப கொடுமையா இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மீதியானியர் ஜனங்களுக்கு பயந்து மலைகளிலும் கெபிகளிலும் போய் தங்களை ஒழிச்சுக்கிட்டாங்களாம். ஊருக்குள்ள இருக்க முடியல, உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. மலைகளிலே போய் ஒழிஞ்சிட்டாங்கன்னா எந்த ஒரு நிலைமை பாருங்க. கெபிகளிலே போய் ஒளிஞ்சு கொண்டாங்களா, குகைகளிலே போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்களாம் உயிர் தப்புறதுக்கு. அவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிலைமைக்குள் இஸ்ரவேல் ஜனங்க இருந்தாங்க. அப்பதான் வந்து கர்த்தருடைய தூதரானவர் வந்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆனால் கிதியோனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. நல்ல கவனிங்க, நம்ம லைஃப்ல எல்லாமே ஸ்மூத்தா இருக்கும் போதுதான் கர்த்தர் கூட இருக்கிறார் நீங்க நினைக்க கூடாது. சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் வரும்பொழுதும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது உண்மை. தோல்வியை போல சில காரியங்கள் நடக்கும் பொழுதும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பது உண்மை. நெருக்கடிகள் நம்மோடு கூட இருக்கும் பொழுதும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பது உண்மை. சத்ருவின் கையில் நாம் விடப்பட்டது போல இருக்கிற ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பது உண்மை. ஒரு நபரை கர்த்தர் தெரிந்து கொண்டால் சீக்கிரத்திலே கர்த்தர் அவனை விட்டு விலக மாட்டார், அவனோடு இருப்பார், இருந்து அவர்களை நடத்துவார். ஒரு நெருக்கடி, ஒரு பிரச்சனை வந்தால் அந்த சூழ்நிலையில கூட இருந்து நடத்தி அவருடைய செம்மையான வழியிலே கர்த்தர் கொண்டு வருவார், கைவிட மாட்டார். அதான் நம்முடைய ஆண்டவருடைய காரியம், கைவிட மாட்டார். அவரை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, சரிப்படுத்தி தன்னுடைய பாதையிலே கர்த்தர் கொண்டு வருவார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அந்த மீதியானியர் கையிலே விட்டு கொடுத்தது கூட ஒரு நன்மைக்காக. அவர்கள் இன்னும் கர்த்தரை சரியாய் தேட வேண்டும் என்கிறதற்காக கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டு கூட இருக்கிறார். ஒரு கட்டத்திலே அவர்கள் பாடுகளில் உச்சத்தில் இருக்கும் பொழுது நான் கூட இருக்கிறேன்னு தன்னை கர்த்தர் வெளிப்படுத்துறார். அதான் விஷயம், சரியா? ஆகையால் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம புரிஞ்சுக்கணும், கர்த்தர் நம்மோடு கூட ஒவ்வொரு நிலைமையிலும் இருக்கிறார், ஒவ்வொரு நேரத்தில் இருக்கிறார். அந்த ஃபீலோடு இருக்கணும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அந்த ஃபீலிங் நமக்கு இருக்கணும், என் ஆண்டவரையும் கூட இருக்கிறார். சரி, இப்போ இந்த சூழ்நிலைகளிலே ஒரு தேவ பிள்ளை கர்த்தர் கூட இருக்கும் பொழுது எப்படி நம்ம இருக்கணும், அதற்கு இன்னைக்கு ஒரு ரெண்டு உதாரணங்களை இந்த மாலை ஆராதனையிலே பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம், 1 சாமுவேல் 16:18 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16:18.
அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன்
பிரதியுத்தரமாக
இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன் அவன் வாசிப்பதில் தேறினவன் அவன் பராக்கிரமசாலி
யுத்த வீரன்
காரிய சமர்த்தன்
சௌந்தரியமுள்ளவன்
கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான்.
இது சொன்னது யாருனா ஒரு வேலைக்காரன் சொன்னான். தாவீதை குறித்து ஒரு வேலைக்காரன் இங்கே சவுலுக்கு முன்பாக சொல்லுகிறான், கர்த்தர் அவனோடு இருக்கிறார். இங்கே பார்க்கும் பொழுது தாவீது ஒரு சிறு வயதுள்ளவன், இளம் வயதுள்ளவன். சவுலை ராஜாவாக்கிறதை கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு கர்த்தர் ஈசாயின் குடும்பத்திலிருந்து தாவீதை கர்த்தர் செலக்ட் பண்றார். அப்படி செலக்ட் பண்ணி கர்த்தர் அவனை சாமுவேலை கொண்டு அபிஷேகம் பண்றார். 13 நீங்க வாசிக்கும் பொழுது அது என்ன நடக்குது பாருங்க. 13 வாசிப்போம்.
அப்பொழுது சாமுவேல்
தைலக்கொம்பை எடுத்து
அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர்
தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எப்பொழுது தைலக்கொம்பை எடுத்து தாவீதை அபிஷேகம் பண்ணினானோ அந்த நிமிஷத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் தங்கியிருந்தார். இவன் மேல் தங்கியிருக்கிறதை இவன் போய் வெளியில் எல்லார்டையும் சொல்ல, கர்த்தரால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், சாமுவேல் வந்து என்னை என் வீட்டில் வச்சு என்னை அபிஷேகம் பண்ணினார், கர்த்தர் என் கூட இருக்கிறார் அவன் சொல்லவே இல்லை. அதெல்லாம் அவன் சொல்லல. ஆனால் ஒரு வேலைக்காரன் இவனுடைய வாழ்க்கையை நல்லா கவனித்து பார்த்து விட்டு சொல்லுகிறான், கர்த்தர் அவனோடு இருக்கிறார். இன்னைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறத நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளணும், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அதுதான் முக்கியம். தாவீது சொல்லல, என் கூட கர்த்தர் இருக்கிறார், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டன், அவன் சொல்லல. ஆனால் அவனை குறித்த சாட்சியை இங்கே ஒரு வேலைக்காரன் சவுல்கிட்ட வந்து சொல்றான், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கை, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை ஒரு சேலஞ்சிங் லைஃப், ஒரு ஸ்மூத்தான வாழ்க்கை கிடையாது, ஒரு சேலஞ்சிங் லைஃப். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு சேலஞ்ச். அதுல நாம நின்று ஜெயிக்கணும். கடைசி வரைக்கும் நின்று வருகிற போராட்டங்களை எல்லாம் சந்தித்து ஜெயிக்க வேண்டும். அதற்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தர் நம்ம கூட இருந்தா மட்டும்தான் அது சாத்தியம். கர்த்தர் கூட இருந்தால் மட்டுமல்ல, அவர் இருக்கிறதை உணரக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு இருந்தாதான் அது நமக்கு சாத்தியம். புரியுதுங்களா? இப்ப யாக்கோபோடு கர்த்தர் இருந்தார், ஆனா அந்த ஃபீல் அவனுக்கு இல்லாததுனால அவன் ஒரு சாதாரண மனுஷனா தான் வாழ்ந்தான். அவனுக்கு எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. ஆபிரகாமோடு கூட கர்த்தர் இருந்தார், ஆனா அவன் தேசங்களுக்காய் மன்றாடுகிறவனா இருந்தான், யூஸ்ஃபுல்லா இருந்தான். ஆனா யாக்கோ என்னைக்குமே அப்படி செய்யல, தேசங்களுக்காக மன்றாடல, அவன் வாழ்க்கையை கர்த்தருக்கு யூஸ்ஃபுல்லா வைக்கல. ஒரு சாதாரண ஆர்டினரி பர்சனா தான் தன் வாழ்க்கையை நடத்தலாம், ஒரு மெய்ப்பனாக தான் நடத்தலாம், வாழ்க்கையில் எல்லாமே அப்படி போச்சு அவனுக்கு. ஆனா கர்த்தர் இருந்தார், என்ன பிரயோஜனம், யூஸே இல்லை. அப்ப கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதை நம்ம ஃபீல் பண்ணும்பொழுதுதான் அதை உணரணும், அதை விசுவாசிக்கணும். என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். காலையில் நான் சொன்னதெல்லாம், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் தியானத்தை பார்க்கிறார், என் ஜெபத்தை பார்க்கிறார், என்னை கவனிக்கிறார், அந்த ஒரு ஃபீல் இருக்கணும்னு சொன்னேன். இப்ப அடுத்த லெவலுக்கு நான் ஒரு காரியம் சொல்றேன். என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறான்னு ஒரு ஃபீல் இருந்தால்தான் உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளை நீங்கள் தைரியமாய் ஃபேஸ் பண்ணி ஜெயிக்க முடியும். அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு கான்சியஸ் உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளிலே நீங்கள் தோற்று போவீர்கள். தாவீது வந்து ஒரு ஜெயிண்ட் கிடையாது, அதாவது என்ன சொல்றது, ஒரு ராட்சதன் கிடையாது. தாவீது அவன் ஒரு இளைஞனா இருந்தான், இன்னும் சொல்ல போனா மற்றவங்களோட ஒரு சின்ன ஸ்ட்ரக்சரா இருந்திருப்பான், ஒரு நார்மல் பர்சனோட ஷார்ட்டா இருந்திருப்பான் நினைக்கிறேன். சவுல் வந்து இருக்கிறதுல உயரமானவன், அவனுடைய டிரெஸ் எல்லாம் போடும்போது, அவனுடைய தலைசீரா வைக்கும் போது அவனுக்கு ஒண்ணுமே ஒத்து வரல. சாதாரணமாக ஒரு யுத்த வீரனுக்குரிய எந்த ஒரு உடல் வாகு கூட அவனுக்கு இல்லை. சின்ன பையனா தான் இருந்திருக்கிறான், சின்ன ஒரு தோட்டத்தில் தான் இருந்திருக்கிறான், ஸ்மால் ஸ்ட்ரக்சர் தான் அவனுக்கு. ஆனால் அவனை கொண்டு நடந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பராக்கிரமசாலி செய்ய முடியாததெல்லாம் அவன் மூலமா நடந்திருக்குது. என்ன ரீசன்? அவன் மைண்ட்ல இருந்த ஒரு ஃபீல், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அந்த ஒரு ஃபீல் தான். பாருங்க, 17 அதிகாரத்தை திறந்து கொடுங்க, 34 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 17 அதிகாரம், 34 வசனத்திலிருந்து.
தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான்,
என்
தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது, ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன்.
அந்த சிங்கத்தையும்
அந்த கரடியையும்
உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன்.
விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை
நிந்தித்தானே என்றால். இப்ப ஒரு சின்ன டெஸ்டிமனி கொடுக்கிறான். நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு தடவை ஒரு சிங்கம் வந்து ஒரு ஆட்டை பிடித்தது. நான் தொடர்ந்து போய் அதை பிடித்து அதன் வாயில் அந்த ஆட்டை நான் பிடுங்கினேன். அப்பொழுது அது என்மேல் பாய்ந்த பொழுது அதன் அடித்து கொன்று போட்டு அந்த ஆட்டை நான் மீட்டுக் கொண்டேன். இது சாதாரணமான ஒரு மனுஷனால் இது சாத்தியமா? சாத்தியமே கிடையாது. ஒரு இரையை கவி கொண்டு போகிற ஒரு சிங்கத்தின் வாயிலிருந்து அந்த இரையை உயிரோடு மீட்கிறது என்பது சாத்தியமா? அதுவும் அந்த சிங்கம் கோபத்தோடு இவள் பாஞ்சு ஒரு அடிக்கும் பொழுது அந்த சூழ்நிலையிலே அதை பிடித்து கொன்று போடு, அது அதனிடத்தில் அடி வாங்காமல் அதை பிடித்து கொன்று போடுகிறது என்பது சாத்தியமா? சான்ஸே கிடையாது. எந்த ஒரு சாதாரண மனுஷனால் இது சாத்தியம் கிடையாது. டேவிட் லிவிங்ஸ்டன் என்று சொல்லி ஒரு பெரிய தேவ மனுஷன், அவர் ஆப்பிரிக்க தேசத்திலே முதல் முதலாக சென்று பயணியர் மிஷினரி ஒர்க் செஞ்சவர். ஆப்பிரிக்க காடுகளிலே சென்று அங்க இருக்கிற காட்டு மனுஷர்கள், அங்க இருக்கிற நரமாமிசம், பச்சை மாமிசத்தை, மனுஷர்களை பிடித்து கொன்று அந்த பச்சை மாமிசத்தை புசிக்கிற காட்டு ஜனங்களுக்கு நடுவிலே போய் இவர் ஊழியம் செஞ்சார். டேவிட் லிவிங்ஸ்டன் அவர் மிஷினரியாய் போனதிலிருந்து தன் தேசத்துக்கு அவர் திரும்பவே இல்லை. ஒரு முறை ஒரு காட்டிலே அவர் சென்று இப்படிப்பட்ட ஜனங்களை சந்திக்கும் பொழுது ஒரு சிங்கம் வந்து அடிச்சது, ஒரு அடி அவர் கோல்பட்டையில் அடிச்சு அந்த எலும்பெல்லாம் நொறுங்கி போச்சு அவருக்கு. ஒரு சிங்கம் வந்து ஒரே அடி. அதன் பிறகு அந்த எலும்புகளை சரிப்படுத்தவே முடியல. பின்பு அவர் அதன் பிறகும் அவர் ஊழிய செஞ்சார். இன்னைக்கு இருக்கிற மாதிரி கம்யூனிகேஷன் கிடையாது, செல்போனோ மற்ற எந்த கம்யூனிகேஷனும் கிடையாது. போனவர் வந்தா உண்டு, கடைசியில் நெடுநாட்கள் டேவிட் லிவிங்ஸ்டன் அவரை குறித்த எந்த தொடர்பு இல்லாம போச்சு. இங்கிலாந்து தேசத்தில் அவர் அனுப்பினாங்க, அந்த மிஷனரி சங்கத்திற்கு அவரை குறித்த தொடர்பே இல்லாம போச்சு. தொடர்பு இல்லாம போன உடனே கடைசியில ஆட்களை வச்சு தேட ஆரம்பிச்சாங்க. டேவிட் லிவிங்ஸ்டன் பத்தி எந்த ஒரு செய்தி அவரிடத்திலிருந்து எந்த கம்யூனிகேஷன் இல்லாம இருக்குது. அவர் என்ன ஆனார், இருக்கிறாரா இல்லையா, என்ன ஆனார்னு தெரியலையே. ஆட்களை வைத்து தேட ஆரம்பிச்சாங்க. தேட ஆரம்பிச்சோன்னு ஒரு காட்டுல போகும் பொழுது ஒரு சரி ஒரு எலும்பு கூடு போல கிட்டத்தட்ட முழுவதும் சிதைந்து விட்ட நிலைமையில் ஒரு உடல் இருந்திருக்கிறது. அது எடுத்து பார்த்தா முகம் எல்லாம் போயிடுச்சு. அது அடையாளம் காண முடியாத அளவுக்கு ஒண்ணுமே இல்லை, அடையாளம் காண முடியல அந்த லெவல்ல. அதன் பிறகு அந்த எலும்புகள் எடுத்துட்டு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது ஷோல்டர் பார்க்கும்போது எலும்புகள் நொறுங்கி இருந்துச்சு. அப்பதான் முடிவு பண்ணாங்க, இதுதான் டேவிட் லிவிங்ஸ்டன். அந்த காட்டிலே இறந்துட்டார். அவர் இறந்த உடனே எடுத்துக்கொண்டு அடக்க முடியறதுக்கு ஆள் இல்லை. அவரை பார்க்கறதுக்கும் காப்பாத்துறதுக்கு எதுவுமே இல்லை. அவர் இறந்த செய்தி கூட கொண்டு வர்றதுக்கு ஆள் இல்லை. பல நாட்களுக்கு பிறகுதான் அந்த பாடியை கண்டுபிடிச்சாங்க. அதை எதை வச்சு கண்டுபிடிச்சாங்க, அந்த சிங்கம் அடிச்சதுல அந்த தோல் பட்டை எலும்பு நொறுங்கி இருந்ததை வச்சுதான் டேவிட் லிவிங்ஸ்டன் கண்டுபிடிச்சாங்க. அதன் பிறகு அந்த உடலை, அந்த அழுகிய நிலைமையில் அடையாளம் தெரியாமல் போன அந்த உடலை எடுத்துக்கொண்டு வந்து ராயல் பரியல் கொடுத்தாங்க. ராஜ குடும்பத்திற்கென்று தனி பரியல் கிரவுண்ட் இல்லையா, எலிசபெத் அந்த குயின் அவங்களுக்கு பரியல் இருக்கு, தனி கல்லறை அவங்களுக்கு. அதில் வேற யாருக்கும் அடக்கம் கிடையாது. அந்த ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு மாத்திரமே அடக்கம் பண்ணக்கூடிய அந்த கல்லறை தோட்டத்தை கொண்டு வந்து டேவிட் லிவிங்ஸ்டன் அங்க அடக்கம் பண்ணாங்க. அடக்கம் பண்ணி ஹானர் பண்ணாங்க. வேற யாருக்கும் அந்த இடத்துல இடம் கொடுக்க மாட்டாங்க. அந்த ராயல் பரியல் அவருக்கு கொடுத்தான். எதுக்கு சொல்றேன்னா, ஒரு சிங்கம் அடிச்சா எலும்புகளை நொறுங்கி போகும். தாவீது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு சிங்கம் வந்து ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போது அதை வாயிலிருந்து பிடுங்கிறான், அது ஒரு தட்டு தட்டி தான் நொறுங்கி போயிருப்பான். ஆனால் அவன் மேற்கொண்டு ஒரு அடி வாங்காம அதை அடிச்சு கொண்டுட்டானா. அதே போல இன்னொரு முறை கரடி வந்துச்சு. இந்த ரெண்டு வசனங்கள் 34, 35, 36 வசனங்கள் பார்க்கும்போது நான் அடிச்சேன், நான் பிடுங்கினேன், நான் கொன்னேன், நான் செஞ்சேங்கிறான். ஆனா ரியாலிட்டிய அடுத்த வசனத்தை தான் சொல்றான், ரியல நடந்தது என்ன. 37 வசன வாசனம்,
பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான்.
அதையே சொல்லி அனுப்புறான். அவன் ஜெயித்த காரணத்தை கடைசியில் சொல்றான், அந்த சிங்கத்தின் கைக்கும் கரடிக்கும் கைக்கும் தப்புவித்தது கர்த்தர், என்னுடைய திறமை அல்ல. அப்ப பாருங்க, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் அந்த ஃபீலிங் இருந்ததுனாலதான் தைரியமாய் ஒரு சிங்கத்தை எதிர்த்து நிற்கிறதுக்கான மனதைரியம் அவனுக்கு கிடைச்சது. நமக்கு அந்த மனதைரியம் தான் முக்கியம். ஒரு சிங்கம் பாஞ்சிட்டு வருதுன்னா அதுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கான ஒரு தைரியம் யாருக்கு வரும் இல்லையா? ஒரு சிங்கம் வருதுன்னா அதற்கு எதிர்த்து நிக்கக்கூடிய தைரியம் யாருக்கு வரும்? எந்த மனுஷனுக்கு வராது, எப்படிப்பட்ட மனுஷனுக்கு வராது. இவனுக்கு வந்திருக்குது, எப்படி வந்துச்சு, எதை வச்சு வந்தது, கர்த்தர் கூட இருக்கிறார் என்ற அந்த ஒரு ஃபீலிங் அவனுக்கு இருந்தது. என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், இது சிங்கமானா என்ன, கரடியானா என்ன, யாராயிருந்தா என்ன, அதுதான் அவனை அந்த சிங்கத்தை சந்திக்க வச்சது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் சிங்கங்களை சந்திக்கிறோம், பிசாசுகளை சந்திக்கிறோம், போராட்டங்களை சந்திக்கிறோம், கரடியை போல பிரச்சனைகளை சந்திக்கிறோம், சிங்கத்தை போல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். பிசாசு நமக்கு விரோதமாக எழும்புகிறது. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் பிசாசை பார்த்து பயப்படுகிறதுனாலதான் தோல்வி அடைகிறார்கள். புரியுதா? பிசாசை பார்த்து பயப்படுறோம். நிறைய பேருக்கு கர்த்தர் கூட இருந்தும் கூட பிசாசை பார்த்தா பயம், ஒரு எலிசபெத்தை பார்த்தா பயம், புரியுதா? ஒரு எலுமிச்சை பழத்தை பார்த்தா பயம், ஒரு கற்பூரத்தை பார்த்தா பயம், அது தாண்டிடக்கூடாது பயம். ஐயோ கற்பூரம் குளிச்சு போட்டுக்கிறாங்க, தாண்ட நம்மளுக்கு ஏதாவது பிடிச்சிக்குமா, காலை பிடிச்சிக்குமான்னு பயம். ஐயோ எலுமிச்சை பழத்தை தெளிச்சு போட்டுருக்கிறாங்களே, நமக்கு ஏதாவது ஆயிடுமா, அது மிதிச்சிட்டமே இதை ஆயிடுமா, பயம். ஏன் பயம்? கர்த்தர் கூட இருக்கிறான்னு அந்த ஃபீலிங் இருந்தால் பயம் வராது. ஒரு நாள் எங்க வீட்டுல காம்பவுண்ட் வால்ல ஒரு மண்ணி சட்டி இருந்துச்சு. அந்த மண்ணு செவுத்துல காம்பவுண்ட் வால், அந்த மண்ணு சட்டிக்குள்ள என்னென்னமோ போட்டு, மண்ணு என்னென்னமோ போட்டு, விதவிதமோ போட்டு இருந்துச்சு, நிறைய போட்டு காம்பவுண்ட் வால்ல வச்சிருந்துச்சு. காலையில் எழுந்த உடனே எங்க அண்ணன் வந்து அதை பார்த்தாரு. ஐயோ என்னமோ இருக்குது செவுத்துல மண்ணி சட்டி, அந்த மண்ணு சட்டிக்குள்ள என்னமோ மண் இருக்குது, என்னமோ கருப்பு கருப்பா என்னமோ போட்டு வச்சிருக்குது காம்பவுண்ட் வால்ல. பயந்து போயிட்டான். உடனே என்னதான் கூப்பிட்டு, காம்பவுண்ட் வால்ல மண்ணி சட்டி இருக்குது, காம்பவுண்ட் வால்ல மண்ணி சட்டி இருக்கு, அதுக்குள்ள என்னென்னமோ இருக்குது, அதை எடு. அப்ப நான் தான் போய் எடுத்து போட்டேன் மண்ணி சட்டி. எதுக்கு சொல்றேன்னா, பயம், ஏதாவது அடிச்சிடுமா, அந்த மண்ணி சட்டி தூரம் ஏதாவது ஆயிடுமா, அப்போ பயம். ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறார்ன்ற அந்த ஃபீல் இல்லைன்னா பயம் வரும். கர்த்தர் கூட இருக்கிறான் அந்த ஃபீல் நமக்கு இருக்கும் பொழுது எதை பத்தியும் பயம் வராது. உண்மையை சொல்ல போனா பிசாசு, நான் நிறைய இடத்துல பிசாசு ஒருத்தும் போது சில ஆவிகள் பயம் ஒருத்தர், சிலதெல்லாம் மேக்சிமம் 90% ஓடினோம், சிலது எதிர்த்து நிற்கும், எதிர்த்து நிற்கிற பயம் பயம் காட்டும். நான் யார் தெரியுமா அப்படின்னு வரும். நான் ஒரு நாளைக்கு நமச்சிவாயபுரத்தில் ஒரு பெண்ணுக்கு போய் பிசாசு தோத்தப்பேன். நிறைய வருஷத்துக்கு மேலும் தலையில கை வச்சு எங்கிட்டயே நீ வந்துட்டியா அப்படின்னு. ஏய் நீ யாருன்னு, நான் தான் மதுரை மீனாட்சி வந்திருக்கிற, எங்கிட்டயே நீ வந்துட்டியா நீ அப்படின்னு. அப்போ அது என்ன சொல்லுது, நான் தான் இது அது இது, நீ யாரா இருந்த போ அப்படின்னா அப்ப ஓடினோம். பயம் காட்டும், புரிதலா, பயம் காட்டும். ஒரு முறை திண்டிவனம் பக்கத்துல சிபிரி, கீழ் சிபிரின்னு ஒரு இடம், அங்க போயிருந்த போது ஒரு கிராம பக்கா கிராமம் அது, இவரு ராமதாசுடைய சொந்த ஊர் அது. அந்த இடத்துல போயிட்டு ஒரு ஈவினிங் ஒரு மீட்டிங் வச்சோம். அந்த கிராமமே திரண்டு வந்துருச்சு, பயங்கர கூட்டம், ஃபுல் கூட்டம். அப்படி அந்த கிராமமே திரண்டு வந்து உட்கார்ந்துருச்சு. நைட்டு 9:30 அந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறோம். கூட்டம் ஆரம்பிச்சு பிரசங்கிச்சுட்டே இருக்கிற கூட்டத்துக்கு உழுது ஒரு பெண் அப்படியே வெளியில வந்து தப்புன்னு விழுந்தது. முன்னால விழுந்துட்டு விழுந்துச்சு, ஜனங்கள் பயந்துட்டாங்க. அவருடைய கணவர்லாம் அங்கே இருக்கிறார், எல்லாம் இருக்கிறாங்க. அது எல்லாம் ஊர்ல ஒருத்தர் கொடுத்த சொந்தக்காரங்க தான் இருப்பாங்க. எல்லாம் அதிர்ச்சியா பார்த்துட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், ஒன்றும் பண்ணாதீங்க, பயப்படாதீங்க, கூட்டம் முடிச்சுன்னு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தொடர்ந்து பிரசங்கத்தை தொடர்ந்துட்டே இருந்தேன். பிரசங்கம் தொடர்ந்து முடிச்சுட்டு ஜபிக்கலாம்னு சொன்னதுதான், அது விழுந்து கிடந்த பெண்ணை அப்படியே எழுந்துச்சு. ஆக்ரோஷமா, அது வரைக்கும் டெட் பாடி மாதிரி கிடந்துச்சு, திடீர்னு ஆக்ரோஷமா எழுந்துச்சு. எழுந்து நேரம் என் கண்ணுக்குள்ள முகத்துக்கு நேரம் வந்துச்சு, அப்படியே கையை நீட்டுச்சு, முகத்துக்கு நேரம் வந்து, நான் தான் ஜடாமுனி வந்திருக்கிறேன் அப்படின்னு. அப்போ அந்த ஊருக்கு அதான் குலதெய்வம், அந்த கீழ்சிவரின்ற அந்த கிராமத்தை அதான் குலதெய்வம். நேரம் முகத்துக்கு நேரம் அந்த கை நீட்டி, நான் தான் ஜடாமுனி வந்திருக்கிறேன், நான் இவனு கூட 10 வருஷமா இருக்கிறேன், நான் போக மாட்டேன் நானு அப்படிங்கிறது. நான் போகவே சொல்லல, சொல்றதுக்கு முறை நான் போக மாட்டேங்கிற, அதுக்கே தெரியுது நம்ம அடுத்து என்ன சொல்லுவோம், அதுக்கு தெரியுது. அப்புறம் திரும்பி சொல்லு அப்படின்னு, நீ யாரு திருப்பி சொல்லுன்னு, நான் தான் ஜடாமுனி வந்திருக்கிறேன். அங்க கோயில் வச்சிருக்கிறாங்க, ஜடாமுனிக்கு பெரிய கோயில் வச்சிருக்க. திருப்பி சொன்ன அப்புறம் ஜனங்களுக்கு எல்லாம் ரொம்ப இதாயிட்டாங்க, ரொம்ப ஆங்ஷியஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா ஆஹா, இவர கவுண்டர் போடுறதுக்கு நம்ம சாமி வந்துருச்சுடா அப்படின்னு அந்த ஊர் ஜனங்களுக்கு எல்லாம் ரொம்ப த்ரில் ஆயிடுச்சு. திருப்பி சொன்ன, திருப்பி இன்னொரு சொல்லு, நீ யாரு சொல்லு, திருப்பி சொல்லு, நான் தான் ஜடாமுனி வந்திருக்கிறேன்னு. ஜனங்களுக்கோ என்னவோ பெரிய ஃபைட்டிங் பெருகுதுன்ட்டு ஆக்ரோஷம் எதிர்பார்த்திருந்தாங்க, இடம் நடக்க போகுது. இப்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு வந்திருக்கிறது எதுன்னு. ஏசுவின் நாமத்தில் போனதுதான் புத்தன் உளுந்து ஓடிச்சு, அவ்வளவு பிளாட்டா உளுந்து ஓடியே போச்சு. ஓடணும்னு அத்தனை பேர் சொல்ற உண்மையை அந்த கிராமத்துக்கு அத்தனை பேர் நான் ஒண்ணுமே சொல்ல, அப்படியே வந்து நேரம் முழக்கால் போட்டாங்க. ஒருத்தன் இந்த பக்கம் அந்த பக்கம் அசையில, பயந்துட்டாங்க, பயந்து அப்படியே வந்து அந்த ஹோல் கிராம் ஜனங்களும் அப்படியே முட்டி போட்டாங்க. துரத்து துரத்து துரத்துன்னு கிட்டத்தட்ட ராத்திரி 2-2.5 மணி வரைக்கும் பிசாசு தோத்தம், அவ்வளவு ஆவிகள் ஓடிச்சு ஒவ்வொருத்தருக்கும். எதுக்கு சொல்றேன்னா, பிசாசு பயமுறுத்தும். நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார் என்ற ஒரு ஃபீல் இருக்கும்பொழுதுதான் அதை நம்ம தைரியமா ஃபேஸ் பண்ண முடியும், இல்லன்னா பயந்துரும். நம்ம பயந்தனா அது நம்மளை மேற்கொண்டுடும். அப்ப அந்த தைரியத்தை நமக்கு கொடுக்கறது என்னன்னா, என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என் ஆண்டவர் என்னோட இருக்கிறார். இன்னைக்கு சொல்ல, நம்ம வாழ்க்கையிலே சிங்கத்தையும் கரடிகளையும் நாம சந்திக்கணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தாவீதுடைய வாழ்க்கையில பாருங்க, சிங்கத்தையும் கரடியும் சந்திக்க கர்த்தர் வச்சார். அதே போலதான் சிங்கத்தையும் கரடியும் நாம என்ன செய்யணும், லைஃப்ல சந்திக்கணும். அதை சந்திக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு எங்கிருந்து வரும்னா, என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அதுதான் உங்களுக்கு அந்த தைரியத்தை கொண்டு வரும். இந்த காரியத்தை கடந்த பிறகுதான் தைரியமா சொல்றாரு 36-37 அந்த கரடியின் கைக்கு தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியன் கைக்கும் தப்புவிப்பார். இதை வச்சுதான் அவனுக்கு அடுத்த லெவலுக்கு ஃபெய்த் வருது இல்லையா. இது சிங்கத்தை கரடி வச்சுதான் கோலியாத்த கம்பேர் பண்றான். இதற்கு தப்புவித்தாண்டவர் எனக்கு அவன் கைக்கு என்னை தப்புவிப்பார் சொல்லி தைரியமா சவால் பண்றான். இப்ப பாருங்க 17-ம் அதிகாரத்துக்கு வருவோம், 43-ல் இருந்து வாசிக்கலாம்.
பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோட என்னிடத்தில் வர,
நீ தடிகளோட என்னிடத்தில் வர,
நான் நாயா என்று சொல்லி,
நான் நாயா என்று சொல்லி
அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான்.
தாவீதை சபித்தான்.
பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா,
என்னிடத்தில் வா,
நான் உன் மாம்சத்தை,
நான் உன் மாம்சத்தை
ஆகாயத்து பறவைகளுக்கும்,
ஆகாயத்து பறவைகளுக்கும்,
காட்டு மிருகங்களுக்கும்,
காட்டு மிருகங்களுக்கும்
கொடுப்பேன் என்றான்.
கொடுப்பேன் என்றான்.
அதற்கு தாவீது,
அதற்கு தாவீது
பெலிஸ்தனை நோக்கி,
பெலிஸ்தனை நோக்கி,
நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ,
நல்ல கவனிங்க, நானோ
நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய,
நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய ராணுவங்களின் தேவனாகிய
சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே,
சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே
உன்னிடத்தில் வருகிறேன்,
உன்னிடத்தில் வருகிறேன். 47-ம் வசனத்தை படிக்கலாம்.
கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று,
கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று
இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது,
யுத்தம் கர்த்தருடையது,
அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான்.
அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். இந்த யுத்தத்துல அவனுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா எது நினைச்சு பாருங்க, கர்த்தர் மட்டும்தான். நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு வருகிறாய், நானும் இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். யுத்தம் கர்த்தருடையது. அவன் மைண்ட்ல பாருங்க, கர்த்தர் 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 அது ஒண்ணுதான் இருந்துச்சு. பெலிஸ்தியன் அவனுக்கு தெரியல, அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் கர்த்தர் தான். பெலிஸ்தியனை அவன் ஒரு பெரிய போக்கஸ்ல அவன் பார்க்கல, பெரிய பிரம்மாண்டமா இருக்கிறானேன்னு அவனை பார்க்கல. இவன் மைண்ட்ல கர்த்தரே நிறைஞ்சிருந்தார், கர்த்தர் தான் கூட இருக்கிறார், கர்த்தர் கூட இருக்கிறார் நினைக்கும் பொழுது பெலிஸ்தியன் அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. கர்த்தர் கூட இருக்கிறான் நினைவு இருக்கும் பொழுது சிங்கம் அவனுக்கு சிங்கமா தெரியல, கர்த்தர் கூட இருக்கிறான் நினைவு இருக்கும் பொழுது கரடி அவனுக்கு கரடியா தெரியல, கர்த்தர் அவனுக்கு கூட இருக்கும் பொழுது எந்த ப்ராப்ளமும் அவனுக்கு ஒரு ப்ராப்ளமாவே தெரியல. நம்ம லைஃப்ல இதெல்லாம் கடந்து போயாகணும். படிப்படியா கர்த்தர் கொண்டு போறாரு, எடுத்தோடன கோலியாத்துட்ட கொண்டு போறாரு, சிங்கம் கரடி அப்புறம் கோலியாத்து இல்ல. நம்ம லைஃப்ல அப்படிதான் படிப்படியா தான் கர்த்தர் என்ன கொண்டு போவார், எடுத்தோடன கோலியாத்துட்ட கர்த்தர் கொண்டு போவார், படிப்படியா கொண்டு போறார். அப்ப நீங்க படிப்படியாக ஒவ்வொரு படியிலும் வெற்றி சிறந்து கொண்டே வர வேண்டும். அப்படிதான் ஒவ்வொரு படியிலும் வெற்றி கிடங்க. அதற்கு உங்களுக்கு இருக்க வேண்டியது ஒரே காரியம், தேவன் ஒருவர் உண்டு. ஏனோக்கு விசுவாசிச்சான், தேவன் ஒருவர் உண்டு, என்னோடு தேவன் ஒருவர் உண்டு, என் கூட இருக்கிறார், அதனால நான் ஜெயிப்பேன், ஜெயிப்பேன், ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். இதுதான் அவனுக்கு ஒரு ஃபீலிங், தேவன் ஒருவர் உண்டு. இந்த ஃபீலிங் தான் உங்களை வெற்றி சிறக்க பண்ணும். ரெண்டாவது இன்னொரு காரியத்தை நம்ம பார்த்து நம்ம முடியலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39-ம் அதிகாரம் 2-ம் வசனம் வாசிக்கலாம்.
கர்த்தர் யோசேப்போடு இருந்தார்,
கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். தேவனாகிய கர்த்தர் இந்த யோசேப்பை தமக்கென்று தெரிந்து கொண்டார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இந்த யோசேப்பின் சரித்திரத்தை மட்டும் வாசிக்கும் பொழுது 7 முறை இந்த வார்த்தை வரும், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அது திரும்ப 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 வரும். வேற யாருடைய லைஃப்லயும் இத்தனை முறை கர்த்தர் கூட இருந்தாங்கிறத திரும்ப திரும்ப மனுஷனாகிறது வேற யார் லைஃப்லயுமே கிடையாது. யோசேப் லைஃப்ல நிறைய வருது அது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். போன வாரத்தில் நம்ம காலையில் செய்தி தியானிச்சோம், நாம் தேவனுடைய வாசஸ்தலம் இல்லையா, வாசம் பண்ணுவதற்குரிய ஸ்தலம். நாம நம்முடைய ஆராதனையின் மூலமாக தேவன் நம்மை விசிட் பண்ணுவார், ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்குள் வாசம் பண்ணுவார். போன வாரத்தில் நம்ம காலையில் அதுதான் பார்த்தோம். ஆராதனையின் மூலமாய் ஆண்டவர் நம்மளை விசிட் பண்றாரு, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அப்ப நம்ம ஒரு பரிசுத்த ஸ்தலமா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை விசிட் பண்ண மாட்டாரு, வாசம் பண்ணுவார். போன ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம பார்த்தோம். யோசேப்பு அதற்கு ஒரு சரியான ஒரு முன் உதாரணம். யோசேப்பை பத்தி அன்னைக்கு நான் ரொம்ப எடுக்கல, ஆனா இப்ப சொல்றேன். யோசேப்பு அதற்கு ஒரு நல்ல முன் உதாரணம். இப்படி இருக்கும் பொழுது இவனுடைய லைஃப்ல நடந்த காரியங்கள் நமக்கு தெரியும். 7-8-9 வசனங்களை பார்க்கும் பொழுது, அவன் போர்த்திபார் என்கிற ஒரு மனுஷனுடைய வீட்டில் இருந்த அந்த 2 வசனத்துக்கு பிறகு வாசிக்கலாம், 3 வசனத்தை சேர்த்து வாசிக்கலாம்.
கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும்,
கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும்,
அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும், அவன் எஜமான் கண்டு யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான்.
கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்று சொல்லி 2 வசனம் சொல்லுது. 4 வசனத்திலே பார்க்கும்பொழுது, 3 வசனத்திலே பார்க்கும்பொழுது, கர்த்தர் அவனோடு இருந்ததை அந்த வீட்டு எஜமானா இருந்த போர்த்திபாருக்கு தெரிஞ்சது. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார் நாம சொல்லல, அது ஒரு வேலைக்காரனுக்கு தெரிஞ்சது. வேலைக்காரன் சொல்லலாம், கர்த்தர் அவனோடு இருக்கிறார். அதே போல யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார், யோசேப்பு ஒண்ணு நான் எங்கிட்ட கர்த்தர் இருக்கிறார் நாம சொல்லல, போர்த்திபாருக்கே தெரியுது இவனுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். என்னைக்குமே சொல்றேன், நாம குளிர்கிற கர்த்தரை நம்ம எல்லாரும் பார்க்கக்கூடிய விதத்திலே வெளிப்படுத்தணும், வெளிப்படுத்தணும். புரியுதுங்களா? யாக்கோபல வெளிப்படுத்தவே இல்லை, லைஃப் வேஸ்ட் பண்ணிட்டான். இந்த யோசேப்பல வெளிப்படுத்தி இருக்கிறான். ஏதோ சம்பவம் நடந்திருக்குது பைபிள், அதெல்லாம் அவனுக்கு விளக்கமா எழுதப்படல. தாவீதுடைய சம்பவத்துல பார்க்கும் பொழுது இந்த வேலைக்காரன் சொல்றான், ஏதோ நடந்திருக்குது, ஆனா அதெல்லாம் என்ன எழுதப்படல நமக்கு பைபிள்ல. யோசேப்புடைய விஷயத்துல ஏதோ நடந்திருக்குது, அதை பார்த்துதான் இந்த போர்த்திபார் பார்க்கிறான், இவன் சாதாரணமானவன் கிடையாது, இவனுக்குள் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். அவன் பார்த்துட்டான். அதை பார்த்ததுனாலே இவனிடத்துல நம்பி அவன் வீட்டில் இருக்கிற எல்லா பொறுப்புகளையும் அவன் கையில் அவன் ஒப்பு கொடுக்கிறான். இப்ப நல்ல ஒரு ஸ்டேஜ்ல அந்த வீட்டில் அவன் இருக்கிறான். அடிமையாய் கொண்டு போகப்பட்டாலும் கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால் அந்த வீட்டுக்குள் அவன் ஒரு அடிமையாய் மட்டுமான வாழ்க்கை வாழாதபடி அந்த வீட்டில் இருக்கிற எல்லாவற்றையும் விசாரிக்கிறவனாக அவன் இருந்திருக்கிறான். அந்த வீட்டில் எத்தனை வேலைக்காரன் இருந்திருப்பாங்க, முதல்ல போன அடிமை வேலை தான் கொடுத்துருப்பாங்க. யோசேப்புக்கு வீடு துடைக்கிறது, கழுவுறது, டாய்லெட் கழுவுறது, இந்த மாதிரி வேலை தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா நாள் போக போக பார்க்கறான், இவனோடு கர்த்தர் இருக்கிறதை பார்த்த உடனே அங்க இருக்கிற மற்ற எல்லா வேலைக்காரர்களுக்கு மேலாக இவனை ஒரு சூப்பர்வைசர் ஆக்கிட்டான், இவனை கொஞ்சம் உயர்த்தி வச்சுட்டாங்க, அப்படிதான் இருந்துட்டு. ஆனால் கடைசியில இவனுக்கு சோதனை வருகிறது. அந்த வீட்டிலே அந்த போர்த்திமாரின் மனைவி இவனிடத்திலே தவறு செய்ய நினைக்கும் பொழுது யோசேப்பு ஒரே ஒரு காரியம் சொல்றான், 9 வசனத்திலே, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேற ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இதுதான் கர்த்தரை குறித்து ஒரு ஃபீல். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது யோசேப்புடைய வாழ்க்கையில் ஒரு ஃபீல், அவன் தனிமையாக இருக்கும் பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னோடு கர்த்தர் இருக்கிறார், என்னோடு கர்த்தர் இருக்கிறார், அந்த ஃபீலிங்கோடையே இருக்கிறான். பாவம் அவனை தேடி வருகிறது. தாவீதுக்கு விரோதமாய் சிங்கம் வந்துச்சு. இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்த சிங்கம் வேற ஒண்ணு இல்ல, போர்த்திபாரின் மனைவி, அது ஒரு சிங்கம். அப்ப தாவீதுக்கு விரோதமாய் ஒரு சிங்கம் வந்தது போல இங்க இவனுக்கு விரோதமாய் ஒரு சிங்கம் வந்து நிக்கிறது இவனை வீழ்த்துகிறதற்கு. ஆனால் இவனுக்கு கத்தரை குறித்த ஒரே ஃபீல், என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த வீட்டுல யாருமே இல்லை, அந்த நேரத்துல யாருமே இல்லைன்னு அவன் நினைக்கல, என் கூட கத்தர் இருக்கிறார். போர்த்திபாரின் மனைவி நினைச்சா நானும் யோசிப்பு மட்டும்தான் வீட்டில் இருக்கிறான் அவன் நினைச்சா, ஆனா இவன் நினைக்கிறான் நான் இவளும் மட்டுமல்ல, அதுக்கு நடுவில் கர்த்தரும் கூட இருக்கிறான்றது இவனுக்கு மட்டும்தான் தெரியுது. இவனுக்கு தெரியுது கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் கூட இருக்கிறார். அந்த ஃபீல் அவனுக்குள் இருந்த ஒரே காரணத்தினாலதான் அவனால் ஜெயிக்க முடியாத தவிர, அந்த ஃபீல் மட்டும் அவனுக்கு இல்லைன்னா அவன் கண்டிப்பாய் தோற்று போயிருப்பான். கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் என்ன பார்த்துட்டு இருக்கிறார், கர்த்தர் என்னை நடத்திட்டு இருக்கிறார், என் கூட இருக்கிறார், அவர் என்னை பார்த்துட்டு இருக்கிறார், நான் என்ன செய்யறேன் பார்த்துட்டு இருக்கிறார், நான் என்ன செய்ய திட்டமிடுறேன்னு பார்க்கிறார், என்ன செய்யணும்னு யோசிக்கிறேன் பார்க்கிறார், எல்லாத்தையும் பார்க்கிறார். அந்த ஃபீல் அவனுக்குள்ள இருந்துச்சு. ஆனா நடந்தது என்ன, இந்த இடத்துல தோல்வி அடைந்த போத்திபாரின் மனைவி எங்க இவன் நம்மளை மாட்டி விட்டு போன அந்த தோல்வியில பார்த்துட்டு பழி வாங்க நினைத்து கடைசியில் இவனுக்கு விரோதமா காரியத்தை பரட்டிய காரியத்தை. நடந்தது என்ன, அவ வார்த்தை தான் ஜெயிச்சுது, அவ சொன்னதான் நடந்துச்சு, அவ சொன்ன வார்த்தை தான் நடந்துச்சு. கொஞ்சம் இந்த போத்திபாரை நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. இங்கே மூணாவது வசனத்துல பாக்குறோம், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று அவனுக்கு தெரிஞ்சுதான், தெரிஞ்சு அவனை அந்த வீட்டில் உயர்த்தி வச்சிருந்தானா. ஆனா இப்ப ஒரு நிமிஷம் அவன் மனைவி சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் அவன் அறிந்திருக்கிற அவனையே தூக்கி கொண்டு போய் ஜெயில போட்டான். இந்த போத்திபாருடைய வீட்டில் இது ஒரு பெரிய லாஸ் அவனுக்கு, அவன் மனைவி செஞ்ச சூழ்ச்சியில பெரிய லாஸ் இது அவனுக்கு. பாருங்க 20-21 வசனங்களை வாசிக்கிறோம். அதே அதிகாரத்துல
யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான்.
பாருங்க, யோசேப்பு போத்திபார் அவனை கொண்டு போய் இவனுக்கு இருந்த அரசியல் அதிகாரத்தினாலே, ராஜாவின் அரண்மனை காரணமாக இவன் இருந்ததினாலே இவன் சுலபமாய் அவனை அரெஸ்ட் பண்ணி சுலபமாய் அவனை கொண்டு போய் ஜெயில போட்டான். ஏன்னா இவனுக்கு அதிகாரம் இருக்கு, ராஜாவுடைய அரண்மனையில் இவன் வேலை செய்தவன். ஆகினால் ஈஸியா அவனை ஒரு ஃபால்ஸ் கேஸ் அவனை கொட்டு அவனை கொண்டு போய் உள்ள தள்ளிட்டான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்பதெல்லாம் இருக்கிறான்னு தெரியும். தெரிஞ்சிருந்த மனைவியுடைய பேச்சை கேட்டது உண்மையா பொய்யா நடக்குமா நடக்கலையா யோசிக்கவே இல்லை, நேர கொண்டு போய் போட்டான். அடுத்த வசனம் பாருங்க, அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 21 வசனம்.
கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல்
கிருபை வைத்து
சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார்.
இதுல ரொம்ப கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா, சோதனை மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரும், எல்லாருடைய வாழ்க்கையிலும் சோதனை வரும். சோதனைக்கு முன்னால கர்த்தர் அவனோடு இருந்தார், சோதனைக்கு பின்னால கர்த்தர் இருக்கிறாரான்றதான் முக்கியம். சோதனைக்கு முன்னாலையும் கர்த்தர் இருந்தார், சோதிக்கப்பட்ட பிறகு ஜெயில போட்டவர்களும் கர்த்தரோ யோசேப்போடு இருந்து ஆரம்பிக்கிற அடுத்த வார்த்தையை. யோசேப்பு வாழ்க்கையில திரும்ப 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 கர்த்தர் அவனோடு இருந்த அந்த வார்த்தை கூட வந்துகிட்டே இருக்கும். நம்ம சோதிக்கப்படுகிறதற்கு முன்னால கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், அந்த சோதனைக்கு பின்னால கர்த்தர் இருக்கிறாரா அதுதான் காரியம். நம்ம சோதனையை சந்திக்கிறோம், டெய்லி சந்திக்கிறோம், சோதனைக்கு பிறகு கர்த்தர் கூட இருக்கிறாரா அதுதான் வேணும். முன்னால இருந்தார் கரெக்ட், சோதனைக்கு பின்னால கர்த்தர் இருந்தாரா இருக்கிறாரா இதுதான் காரியம். சோதனைக்கு பின்பதாகவும் கர்த்தர் அவனோடு இருந்தார், சோதனையை தாண்டின பிறகும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். உண்மையிலேயே கர்த்தர் அவனை ஒவ்வொரு இடத்திலையும் கனப்படுத்துறார். போத்திபார் வீட்லயும் சூப்பர்வைசரானாம், இங்க ஜெயிலுக்கு வந்த பிறகும் கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனாலே சிறைச்சாலைக்காரனுக்கு தயவு அவன் கண்களுக்கு தயவு கிடைக்க பண்ணி அங்கேயும் சூப்பர்வைசர் ஆக்கிட்டார். ரெண்டே வருஷம் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டான். நான் நினைச்சு பார்த்தேன் செய்தி நேற்று எடுக்கும் போது, அவன் பிரைம் மினிஸ்டர் ஆன உடனே போர்த்திபாருடைய மனைவிக்கு எப்படி இருந்திருக்கும், ஆட்டம் கண்டிருக்கும், இவன் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டானே, நம்மள பிடிச்சி விசாரணை தூக்கி முன்னால நிக்க வச்சார்னா என்ன ஆகிறது. நம்ம நிலைமை போர்த்திபாருக்கு ஆட்டம் கண்டிருக்கும், ஐயோ இவனை நம்ம வந்து பிடிச்சி நம்ம உள்ள ஜெயில தூக்கி போட்ட கடைசியில இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டானே. போர்த்திபாருக்கு ஆட்டம் கண்டிருக்கும், மனைவிக்கு ஆட்டம் கண்டிருக்கும், ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்க முடியாது போராட்டம். கர்த்தர் எப்படி கொண்டு போறாரு பாருங்க, ஒரே ரீசன், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்பது உண்மை, அந்த ஃபீலோடு யோசேப்பு வாழ்ந்தான் என்பதுதான் மேன்மை. அதான் கர்த்தர் கூட இருக்கிறான் அந்த ஃபீலிங் மட்டும் அவங்கிட்ட இல்லைன்னா அவன் போயிருப்பான். கர்த்தர் கூட இருக்கிறது நல்ல விஷயம், ஆனா அந்த ஃபீலிங் தான் உங்களை வாழ வைக்கும். நல்லா புரிஞ்சுங்க, அந்த நான் நீ சொல்றதெல்லாம் கர்த்தர் கூட இருக்கிறான் நான் பெருசா சொல்லல. அந்த ஃபீல் நான் சொல்றதெல்லாம் அந்த ஃபீல் அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இவங்க அப்பா யாக்கோபு கூட கூட கர்த்தர் இருந்தாரு, ஃபீல் இல்ல, யூஸே இல்லாம போச்சு. யாக்கோபோடு கூட கர்த்தர் இருக்கிறேன்னு சொன்னாரு, அவனுக்கு அந்த ஃபீலே இல்லாம வாழ்ந்தான், வேஸ்டா போச்சு வாழ்க்கை. ஆனா பையன் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தாரு, அவனுக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு, வாழ்க்கையில் எங்கேயோ போயிட்டான். யாக்கோவும் ஆடுமைக்கிறவனாதான் வாழ்க்கையை தொடர்ந்தான், யோசேப்பும் ஆடுமைக்கிறவனதான் வாழ்க்கையை ஆரம்பிச்சான். அவன் ஆடுமைக்கிறவனாவே வாழ்க்கையை முடிச்சுட்டான், ஆனா ஈவன் பிரைம் மினிஸ்டரா போய் வாழ்க்கையை முடிச்சான். இல்ல, காரணம் கர்த்தர் அவனோடு இருக்கிறான் ஃபீலோடு வாழ்ந்தான். இன்னைக்கு சொல்றேன், ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், அந்த ஃபீலோடு வாழ பழகுங்கள். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என் நினைவுகளை பார்க்கிறார், என் நோக்கங்களை பார்க்கிறார், என் நடக்கைகளை பார்க்கிறார், என் பேச்சை பார்க்கிறார், என் சிந்தனையை பார்க்கிறார், என் செயல்களை பார்க்கிறார், எல்லாத்தையும் பார்க்கிறார். வெளியில நடக்கிறதையும் பார்க்கிறார், உள்ள இருக்கிறதையும் பார்க்கிறார், 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 பார்த்துட்டே இருக்கிறார். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், இந்த ஃபீல், இந்த ஒரே ஃபீல், இந்த ஃபீல் தான், இப்படிப்பட்ட ஒரு ஃபீல் நமக்கு இருக்கிறது தான் நம்மை உயர்த்தி கொண்டு போகும். அந்த ஃபீல் தான் உங்களை பரிசுத்தமாய் காக்கும், அந்த ஃபீல் தான் உங்களை வெற்றி சிறக்க பண்ணும், அந்த ஒரு ஃபீல் தான் உங்க வாழ்க்கையை உயர்த்தும். கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் கூட இருக்கிறார். அதனால கூட இருந்தும் இல்லாதவனாக வாழவும் முடியும், கூட இருந்து அந்த மேன்மைகளை அனுபவிக்கவும் முடியும். ஃபீல் தான் முக்கியம். கர்த்தர் கூட இருப்பார், ஆனா அந்த ஃபீல் தான் முக்கியம். அந்த ஃபீலோட வாழணும், அதுதான் உங்களை நடத்தும். அதனால இன்னைக்கு நாளிலே காலையிலையும் சாயங்காலத்திற்கான ரெண்டு காரியங்களை பார்த்தோம், பாசிட்டிவான விஷயத்தையும் பார்த்தோம், நெகட்டிவான விஷயத்தையும் பார்த்தோம். அதனால இந்த நிமிஷத்திலிருந்து ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கட்டும், என் ஆண்டவர் கூட இருக்கிறார், என் ஆண்டவர் கூட இருக்கிறார், என் ஆண்டவர் கூட இருக்கிறார். அதே நினைவை நிறைச்சுக்கங்க, அந்த நிறைச்சுக்கங்க, இருதயத்தில் நிறைச்சுக்கங்க, உங்க மைண்ட்ல நிறைச்சுக்கங்க, அந்த நினைவையே மூலதனமாக்கி செயல்படுங்கள். உங்கள் காரியம் எல்லாம் ஆசீர்வாதமாய் ஜெயமாகவே இருக்கும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஜெபிக்கலாம். சூத்திரம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி ஏனோக்கு விசுவாசித்தான். தேவன் ஒருவர் உண்டு, தன்னோடு கூட தேவன் ஒருவர் உண்டு, தேவன் ஒருவர் உண்டு. அந்த எண்ணங்கள் அவன் இருதயத்தில் நிறைஞ்சிருந்துச்சு. தேவன் ஒருவர் உண்டு என்ற எண்ணத்தினாலேதான் அவனால் எப்பொழுதும் அவரோடு சஞ்சரிக்க முடிஞ்சது. தேவன் ஒருவர் உண்டு, அதனாலதான் அவரோடு நடக்க முடிச்சது. அந்த ஃபீலிங் அவனுக்குள்ள இருந்துச்சு. இன்னைக்கு சொல்றேன், அதுதான் அவனை மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளும்படிக்கு அவனை நடக்கப்படியது. இன்னைக்கு சொல்றேன், அந்த ஃபீலிங்கோடு வாழும் பொழுதுதான் மரணத்தை காணாதபடிக்கு நாம் கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். தெய்வ பிள்ளையே, கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். ஏனோக்குள் இருந்து அந்த விசுவாசம் நமக்குள் இருக்கணும். தேவன் என்னோடு கூட இருக்கிறார், தேவன் ஒருவர் உண்டு, அவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். அந்த எண்ணம் உங்களுக்குள்ள வந்துருச்சுனாலே உங்க ஜெப வாழ்க்கை லைவ் ஆயிடும். அந்த எண்ணம் உங்களுக்குள்ள வந்துருச்சுனாலே தேவ பிரசனம் உங்களுக்கு ஓப்பனா இருக்கும். அந்த எண்ணம் உங்களுக்குள்ள வந்துருச்சுனாலே உங்கள் காரியம் எல்லாம் ஈஸியா போகும். தேவன் ஒருவர் உண்டு. இந்த மாலை வேளையில் நம்ம பார்த்தோம், தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். அவனுக்கு அந்த ஃபீலிங் நல்லா இருந்துச்சு. தாவீதுக்கு கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு ஃபீலிங் தாவீதுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அதனாலதான் சிங்கம் வந்த பொழுதும் அவனுக்கு அது ஒன்னும் பெருசா தெரியல, கரடி வந்த பொழுதும் அவனுக்கு அது ஒரு பெருசா தெரியல, கோலியாத்தும் அவனுக்கு ஒரு பெருசா தெரியல. ஏ, கர்த்தர் அவனோடு இருக்கிறார், நீயோ ஈட்டியோடும் பட்டயத்தோடு வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் கூட இருக்கிறார். அதுதான் அவனுக்கு அத்தனை வெற்றிகளை கொடுத்தது. உங்க வாழ்க்கையிலேயே சொல்லுகிறேன், நம்ம வாழ்க்கையில சிங்கங்களையும் கரடிகளையும் கோலியாத்துக்களையும் நம்ம சந்திக்கணும். அப்பெல்லாம் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற அந்த ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தான் உங்களால ஜெயிக்க முடியும், இல்லைனா தோத்து போயிடுவீங்க. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்று வேதம் திரும்ப 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 சொல்லுகிறது. போர்த்திபாரின் மனைவி நினைச்சா நானும் யோசேப்பு மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கிறோம் நினைச்சா, ஆனால் யோசேப்பு நினைச்சான் நீயும் நானும் மட்டுமல்ல, நடுவில் கர்த்தரும் இருக்கிறார். அவனுக்கு அதுதான் தெரிஞ்சது. அவளுக்கு அந்த ஃபீலிங் இல்லை, ஆனா இவனுக்கு அந்த ஃபீலிங் இருந்துச்சு. ஏன்னா இவனோடு கர்த்தர் இருந்தார், அது உண்மை. அவன் அந்த ஃபீலிங்கோடு வாழ்ந்துட்டு இருந்தான், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இத்தரை பொல்லா பெரிய பொல்லாங்க குடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? அந்த ஃபீலிங் தான் அவன் அப்படி பேச வச்சது. அந்த ஃபீலிங் தான் அவனை அதை மேற்கொள்ள உதவி செய்தது. அவனை சிறைச்சாலையில் தூக்கி போட்டாங்க. சோதனைக்கு பின்னாலேயும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். சோதிக்கப்படுகிறதுக்கு முன்னால கர்த்தர் இருந்தார், சோதனைக்கு பின்னால கர்த்தர் இருந்தாரான்னு கேட்கணும். பின்னாலேயும் கர்த்தர் இருந்தார், அதுதான் வெற்றி. சோதனை கடந்த பிறகும் கர்த்தர் கூட இருக்கணும். தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் கூட இருக்கிறார் என்ற உணர்வோடு நம்ம வாழணும். அந்த உணர்வு அதுதான் நம்மை ஜெயிக்க வைக்கும், அதுதான் நம்மை பரிசுத்தமாய் காக்கும், அதுதான் நம்மை உயர்த்தும், அதுதான் நம்மை மேன்மை அடைய பண்ணும். கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் கூட இருக்கிறார். இப்ப நம்ம எல்லாரும் இருதயங்களை கர்த்தருக்கு நேராய் திறந்த ஆண்டவரே, நீங்க என் கூட இருப்பதற்காக சூத்திரன்னு சொல்ல முடியுமா? ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறீங்க, அப்பா நீங்க என் கூட இருக்கிறீங்க சொல்லுங்க. ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறீங்க, நீங்க என் கூட இருக்கிறீங்க அப்பா, நீங்க என் கூட இருக்கிறத அந்த உணர்வோடு வாழ எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க என் கூட இருக்கிறதை அந்த முழு உணர்வோடு வாழ எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க கூட இருக்கிறது உண்மை, ஆனால் யாக்கோபெல்லாம் அந்த உணர்வு இல்லாமல் தன் வாழ்க்கையை வீணடிச்சிட்டான். நான் அப்படி ஆயிடக்கூடாதா அப்பா? நீங்க கூட இருக்கிறீங்க, அந்த உணர்வோடு வாழ்ந்து யோசிப்பை போல நான் ஜெயிக்கணும். யாக்கோபை போல வாழ்க்கையை வீணாக்கிடக்கூடாது, யோசிப்பை போல நான் ஜெயிக்கணும். யோசிச்சு பாருங்க, கர்த்தர் யாக்கோபோடு கூட இருந்தார், யோசிப்போடு இருந்தார். அந்த வாழ்க்கையில வித்தியாசத்தை பார்த்தீங்களா? அந்த ஃபீலிங் தான் அந்த வித்தியாசத்தை ஏற்படுத்துச்சு. அந்த ஃபீலிங் தான் முக்கியம். கர்த்தர் கூட இருக்கிறார், ரெண்டு பேரும் கூட இருக்கிறார். ஆனா யார் அந்த உணர்வோடு வாழ்ந்தானோ அவன் தான் ஜெயிச்சான். உணர்வு இல்லாமல் வாழ்ந்தவன் கடைசி வரைக்கும் ஏமாத்துக்காரனாகவே வாழ்க்கையை ஓட்டி முடிச்சிட்டான். கர்த்தர் கூட இருக்கிறார். ஸ்தோத்திரமாண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, இன்றைக்கு இந்த காலையிலும் இந்த மாலை நேரத்திலும் எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வை எங்களுக்குள் பற்ற வைத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த உணர்வு எங்களுக்குள் ஒவ்வொருவருக்குள்ளும் கொழுந்து விட்டு எரியட்டும் அப்பா. தகப்பனே, இந்த செய்தியை சபையில கேட்டவர்கள், ஆண்டவரே நெட்ல ஏராளமான பேர் இந்த செய்தியை கேட்க போகிறார்கள், கேட்க போகிற எல்லாருக்குள்ளும் கர்த்தர் நீங்க கூட இருக்கிறீங்க என்றது உணர்வு பற்றி எரியட்டும். கர்த்தர் அதை பற்ற வைங்க. ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த உணர்வை பற்ற வைத்து தேவரீர் சத்துருவை எப்பொழுதும் ஜெயித்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையை உமக்கு பயனுள்ளதாக்கிக் கொள்ள உதவி செய்யுங்க. யாக்கோபை போல வீணடித்து போடாதபடி யோசேப்பை போல பயனுள்ளதாய் மாற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க. தாவீதை போல வெற்றி சிறக்க உதவி செய்யுங்க. எங்கள் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில எப்பொழுதும் கூட இருக்கிற உணர்வு எல்லா நேரத்திலும் எங்களோடு இருப்பதாக காத்துக்கொள்ளுங்கப்பா, நடத்துங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாகி தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.